ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் 3. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த சகல நிலையிலே நாம் 5 விதமான நிலை வேறுபாடுகள். நமக்கு 3 காரண நிலைகள் இருக்கின்றன. இப்ப சகல நிலைக்கு வந்த பிறகு நம்ம 5 விதமான அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். 5 விதமான நிலைகளை அனுபவங்களை அனுபவிக்கிறோம். இந்த உடம்பு இருக்கு, இந்த உயிரானது உடம்பை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் 5 விதமான அனுபவங்களை அடைகிறது. நம்ம பாடு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதே இல்லை. ஞானிகள் தான் இதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். முதல் நிலை என்னன்னா, சகல நிலையை விழித்திருக்கின்ற நிலை. விழித்திருக்கும் பொழுது எல்லா கருவிகளும் செயல்படுகின்றன. விழித்திருந்து நம்ம ஞானத்தை அடைவதற்கும் உலகத்தை அனுபவிப்பதற்கும் இன்பதுன்பங்களை அனுபவிப்பதற்கும் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கும் உரிய கருவிகள் நமக்கு அமைந்திருக்கின்றன. அப்ப எத்தனை கருவி வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, சைவத்தில் தான் மிக தெளிவாக வரையறுத்து உயிரானது எங்கெங்கெல்லாம் நிலை பெற்றிருந்து இந்த அனுபவங்களை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லுது. நமக்கு நனவு நிலையிலே உயிரானது தங்கி இருக்கின்ற இடம் லாடஸ்தானம். அதுல லலாடம்னு எழுதியிருக்கிறோம். லலாடம்ங்கிறது கூட சரிதான், இலாடத்தானம்னு போட்டுக்கலாம். அது லலாடம்னு இருக்கிறது கூட சரிதான், இலாடத்தானம்னு போட்டுக்கலாம். இலாடத்தானம்னாலும் லலாடம்னாலும் ஒன்றுதான். அப்போ நம்ம இதெல்லாம் நல்லா தெளிவா நம்ம உணர்ந்திருக்கணும். நான் விழித்திருக்கிற பொழுது நம்முடைய உயிர் எங்க தங்கி இருந்து செயல்படுகிறது? புருவ மத்தி லலாடத்தானம் அங்க செயல்படுது. அப்ப 35 கருவிகள், நம்ம கொடுக்கப்பட்ட கருவிகள்ல 35 கருவிகள் ரொம்ப சிறப்பா செயல்படுது. என்னென்ன கருவிகள்னு பாருங்க, ஞானேந்திரியங்கள், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். திரும்ப நான் சொல்ல வேண்டியில்லை. ஞானேந்திரியங்கள், செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. கண்மேந்திரியங்கள், வாய், கால், கை, எருவாய், கருவாய். தன்மாத்திரைகள், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்று. வசனாதி விடயங்கள், வசனாதி விடயங்கள்னா என்ன பொருள் தெரியுமா? வசனமுதலாகிய அனுபவங்கள். என்னென்ன வசனம்னா? பேசுதல். தமிழ்ல பேசுதல், பேசுதல் எது பேசும்? வாய் பேசும். வாய் வந்து ஞானேந்திரியமாகவும் செயல்படும், கர்மேந்திரியமாகவும் செயல்படும். சுவைத்தது என்றால் அது ஞானேந்திரியத்தினுடைய தொழில், பேசினது என்றால் அது கர்மேந்திரியத்தினுடைய தொழில். பேசுதல். கால், அது என்ன பண்ணுது? போக்குவரத்து புரிதல், போவது வருது. கை, கொடுத்தல் வாங்குதல். அடுத்தது எருவாய், மலசலம் விடுதல். கருவாய், சுக்கில சுரணிதம் விடுதல், அதனுடைய தொழில். அடுத்தது 10 வாயுக்கள் செயல்படுகின்றன. அந்த வாயுக்களுடைய பேர் எழுதியிருக்கிறோம். பிராணன், உதானன், அபானன், சமானன், வியானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். 10 வாயுக்கள் நம்ம உடம்புல செயல்படுது. ஒன்னொன்னு ஒரு ஒரு காயம் பண்ணுது. அதெல்லாம் விரிவா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். மாயைங்கிற பாடம் நடத்தும் பொழுது மிக தெளிவாகவும் விரிவாகவும் ஒரு வாயும் என்ன காரியம் செய்யுது. அடுத்தது அந்த கரணங்கள், இதெல்லாம் நம்ம விழிச்சிருக்கும் பொழுது செயல்படுகின்ற கருவிகள். அந்த கரணம், மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம். அப்புறம் புருட தத்துவம், அதுல எத்தனை கருவிகள் இருக்கின்றன? அது ஒன்னாதான் கணக்கிட்டு இருக்கு. காலம், நியதி, கலை, வித்தை, ஆராதம், இத்தனை தத்துவங்கள். ஆகவே நம்ம நனவு நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய உயிரானது புருவ மத்தியிலே அமைந்திருக்கிறது. கருவிகள், 35 கருவிகள் வேலை செய்கின்றன. அப்ப கருவிகள் நிறைய வேலை செஞ்சதுன்னா நமக்கு ஞானம் நிறைய கிடைக்கும். கருவிகள் குறைஞ்சு போச்சுன்னா அறியாமை வந்துடும். இந்த உயிரானது கடைசியில துரியாதீதம் என்ற நிலையில மூலாதாரத்துக்கு போயிடும். உயிர் இங்க இருக்கிற உயிர் எங்க போயிடும்? மூலாதாரத்துக்கு போயிடும். மூலாதாரத்துக்கு போகும்பொழுது கருவி, ஒரே கருவி தான் வேலை செய்யும், புருட தத்துவம் மட்டும் வேலை செய்யும். அப்ப அறிவு நிகழுமா? நமக்கு நிகழாது. அப்ப கடவுள் நமக்கு இந்த கருவிகளை எல்லாம் கொடுத்து என்ன பண்றான்? அறிவிக்கிறான். உயிருக்கு அறிவு இருக்கிறது. ஆனால் அறிவு எப்ப செயல்படும்னா, யாராவது அறிவித்தால் தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன்னா, ஒருவனுக்கு பிறந்தது முதல் கண்ணு தெரியல, ஏதோ ஒரு சின்ன கோளாறு, கண்ணு தெரியல. உரிய வயது வந்த உடனே அவனுக்கு கண்ணிலே சரியா அறுவை செய்து விழிமாற்று ஆபரேஷன் செய்யறாங்க. கண்ணு வந்துருச்சு. கண்ணு வந்தவொடனே இன்னைக்குதான் திறக்க போறாங்க. பல நாள் மூடி வச்சிருந்து ஆபரேஷனுக்கு பிறகு ஒரு நாள் திறந்த உடனே அவன் பிறந்ததுல இருந்து எந்த பொருளையும் பார்த்ததில்லை. இப்ப கண்ணு திறந்த உடனே எந்த பொருள் எதுன்னு தெரியுமா அவனுக்கு? தெரியாது. யாராவது ஒருத்த காட்டணும் இல்லையா, இதுதான் இவர், இதுதான் இவர், இதுதான் இன்ன நிறம், இதுதான் செவப்பு, இதுதான் கருப்பு, இதுதான் வெள்ளை அப்படின்னு காட்டணும். அது மாதிரி கண்ணுக்கு பார்க்கிற சக்தி உண்டு, அது இன்னது இன்னதுன்னு காட்டுறது யாரு? இறைவன் அறிவிக்கிறான். எதன் மூலம் அறிவிக்கிறான்னா, இந்த கருவியை கொடுத்து அறிவிக்கிறான். இந்த உதாரணங்கள்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா எளிமையா புரியும். ஆகவே இறைவன் அவ்வாறு இந்த கருவிகளை கொடுத்து நமக்கு அறிவிக்கிறான். நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த கருவிகள் குறைய 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 ஞானம் குறைந்து போய்விடும். இதெல்லாம் சடப்பொருள்கள். எப்படி கண்ணுக்கு கண்ணாடியானது வெளிச்சமாக தெளிவாக பொருளை பார்ப்பதற்கு இந்த கண்ணாடி உதவுகிறதோ, அதுபோல நம்முடைய அறிவை விளங்க வைப்பதற்கு, அறிவுக்கு தெளிவாவதற்காக இந்த கருவிகளையெல்லாம் இறைவன் வழங்கி நம்மை பக்குவப்படுத்துகிறான். முதல்ல 35 கருவி அந்த எந்த நிலையில? அது நனவு நிலை, ஜாக்ரம் அப்படின்னு அது அது வந்து கலைச்சொல். அடுத்தது சொப்பனம். ஏன் நம்ம நனவு நிலையிலேருந்து நேராக தூக்கத்துக்கு தான் போவோம், ஆனால் ஏன் தூக்கத்தை சொல்லலை அப்படின்னா, தூக்கத்தில் கருவி குறைஞ்சி போடுது. கருவிகளுடைய அமைப்புக்கு தகுந்தது போல மாற்றி போட்டிருக்கு. நான் அடுத்தது சொப்பன நிலையில் கருவிகள் அதிகமாக வேலை செய்யுது. தூக்கத்துக்கு போனோம்னா கருவிகள் குறைஞ்சி போயிடுது. அதனால ரெண்டாவது போட்டிருக்கு சொப்பனம். சொப்பனம் கனவு. அது எங்கே இருக்குன்னா, கருவி எங்கே, உயிர் எங்கே போய் தங்கிட்டு எங்கே போயிடுது? இங்கே இருக்கிற உயிர் நேராக இங்கே வந்துடுது, கண்டத்துக்கு வந்துடும். அப்போ கருவிகள் 25 கருவிகள் வேலை செய்யும். எந்தெந்த கருவிகள் அதில்னு கேட்டிங்கன்னா, மேலே விவரம் இருக்கிறதுனால கீழே கொடுக்காம வச்சிருக்கிறோம். தன்மாத்திரைகள், இதில் 10 கருவிகளை தவிர மீதி, முதல் 2-10 கருவிகள் இருக்கு பார்த்தீங்களா, ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும், அவைகள் மட்டும் ஓய்வு எடுத்துக்கும் சொப்பனத்தில். மீதி எல்லா கருவிகளும் வேலை செய்யும். ஆகவே தன்மாத்திரைகள் 5, வசனாதி விடயங்கள். வசனாதி விடயங்கள்ங்கிறது மேலே இருக்கு, உங்களுக்கு அதுக்கு பொருள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தசவாயுக்கள், அந்த கரணங்கள், புரடதத்துவம், இந்த 25 கருவிகள் வேலை செய்கின்றன. இப்போ சொப்பனத்திலேருந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு, ஆழ்ந்த உறக்கெல்லாம் உறக்கத்துக்கு போகிறோம். முதல்ல தூக்கம் தான் வரும், அப்புறம் தான் ஆழ்ந்த உறக்கம் போகும். உறக்கம் இருக்கும் பொழுது கருவிகள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அப்போ ஏதாவது செயல்பாடுகள் இருக்கா நமக்கு? கிடையாது. அப்போது அந்த கரணங்களில் மனம் புத்தி மனமெல்லாம் கூட வேலை செய்யாது. சித்தம் மட்டும், நினைவு பதிவுகள் மட்டும் அந்த கருவி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 10 வாயுக்களில் ஒரே ஒரு வாயு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், பிராணன். அப்புறம் புருட தத்துவம், ஒரு தத்துவம். ஆக மொத்தம் 3 கருவிகள். இந்த உறக்கத்தில் உயிரானது மெதுவாக இறங்கி எங்கே வந்துடும்? இதயஸ்தானம், நெஞ்சுக்கு வந்துடும். கருவிகள் 3 கருவிகள். இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் கருவிகள் குறையுது. அப்போதான் ஆழ்ந்த உறக்கம், பேருறக்கம் என்று தமிழில் சொல்லுவோம். அதுக்கு சமஸ்கிருத சொல், அதாவது அந்த கலை சொல் துரியம். இப்போ உயிர் எங்க இறங்கி வந்துடும்? கொப்புட்டு வந்துடும். கருவிகள் 2 கருவி, பிராணவாயு மட்டும் செயல்படும், புரடதத்துவம் ஒன்று செயல்படும். இப்போ கருவிகள் குறைஞ்சி போச்சு, நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் மறுநாள் விடிய விடிய மழை பெஞ்சிருக்கும். ஏய், மழையா பெஞ்சுன்னு கேட்போம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. மழை ஓச்சல் இறைச்சலோட மழை பெஞ்சிருக்கும். தண்ணி இவன் படுத்திருக்கிற இடம் கூட அவன் நினைஞ்சிருக்கும். ஆனாலும் இவன் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதனாலே, ஏன்னா கருவிகள் இருந்தால்தான் உணர முடியும். கருவிகள் இல்லாட்டியே நம்மளால உணர முடியாது. அப்ப கருவிகள் குறைய குறைய ஞானம் குறைந்து போகிறது, உலகத்தை பற்றிய அறிவு நமக்கு குறைந்து போகிறது. அதுக்கு அடுத்தது துரியாதீதம், அதாவது உயிர்ப்படங்கள். கருவி ஒரே ஒரு கருவி. அது வந்து நீங்க சாதாரணமா வெளியில இருக்கிற சில இயக்கங்கள் சொல்ற துரியாதீதம் அப்படிங்கறத இங்க கொண்டு வராதிங்க, அதை கழிச்சு வெளியே வச்சிருங்க, ஏன்னா புரியாம போயிடும். இங்க துரியாதீதம் என்பது நம்ம சொல்லக்கூடியது என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், இதெல்லாம் ஒரு நாளில் நம்ம நாளை கூட அனுபவிச்சிருவோம். ஆனால் அந்த துரியாதீதம் என்பது எப்பொழுதாவது நமக்கு வந்து அமையும். அது எந்த நிலைன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு அதிர்ச்சி தரக்கூடிய செயல், அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு காரியம் நிகழ்ந்ததுன்னா நம்ம அப்படியே மூர்ச்சி ஆயிடுவோம். அப்போ பிராணவாயு கூட இயங்காது. பாருங்கள், கருவி எத்தனை வேலை செய்து வரணும்? அப்போ பிராணவாயு கூட வேலை செய்யாது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜுங்கிற மாதிரி இருப்போம். அதாவது முற்றிலும் ஒன்றுமே இருக்காது, உடம்பு சடம்போல இருக்கும். இப்போ யாராவது நெருங்கிய உறவினர் இருந்து போயிட்டா அந்த மாதிரி மூர்ச்சியாக நிலைமை வந்துடும். உடனே கன்னத்தில் அரைஞ்சி நெஞ்சை தட்டி மூச்சம் வெளியில் கொண்டு வர பார்ப்பாங்க. அப்போ பிராணனும் நின்று போயிருக்கும். அப்போ அப்போ பிராணனும் அடங்கி போகிறது தான் உயிர்ப்புங்கிறது. இந்த இடத்துல பிராணனை குறிக்கிறது. உயிர்ப்பு அடங்கல், உயிரை குறிக்கல, உயிர் அந்த பிராணவாயுவை குறிக்கிறது. அந்த உயிர்ப்புன்னா அந்த செலுக்கின்ற அந்த செயல்படுகின்ற அந்த அந்த காற்றும் நின்று போய் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாம போயிட்டோம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்ப நம்ம என்ன செய்யறோம், மூஞ்சில தண்ணி தெளிக்கிறோம், கண்ணத்துல அரைகிறோம், நெஞ்ச போட்டு உழுக்கிறோம், உலுக்கி மூச்சை மறுபடியும் இந்த அப்படின்னு மூச்சு மறுபடியும் மூச்சு நின்று போன மூச்சு அப்படின்னு வருதா இல்லையா? அந்த நிலை அது வந்து ஒரு சில வினாடிகள் அல்லது ஒரு நிமிடத்துக்குள்ளதான் நீடிக்கும். அந்த நிலைக்கு துரியாதீதம் என்று பெயர். அப்பொழுது உயிரா அந்த உயிரானது மூலாதாரத்தில் தங்கியிருக்கும். அதை எழுதிங்க, மூலாதாரம். இவையெல்லாம் எப்ப நிகழ்துன்னா, இப்போ நம்ம பிறவிக்கு வந்த பிறகு சகல நிலையில் நாம் இருக்கின்ற நிலையில நிகழக்கூடிய செயல்பாடுகள். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இனிமேல் நடந்து போற பாடம் அப்புறம் புரியும் தெளிவா. இந்த பாடலுடைய முதல்ல ஒரு சொல்லுக்கு பொருள் பொழிப்புரை மாதிரி பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு அதிகரணமாக விரிவாக பார்க்கலாம். இலது என்றலின் ஆன்மா உள்ளது. இந்த பாட்டில் நம்ம அதிகரணமாகவே பார்க்கலாம், ரொம்ப சுலபமாக பார்த்துக்கலாம். இந்த மூன்றாவது சூத்திரம், நாம் சைவ சித்தாந்தத்தில் மூன்று பொருள்களை பற்றி பேசுகிறோம். ஒன்று பதி, ரெண்டாவது பசு, மூன்றாவது பாசம். கடவுளின் வேறாக, இந்த உலகத்தின் வேறாக, பாசம் பாச பொருள் இல்லையா, இதற்கு வேறாக உயிர் என்பது ஒன்று உண்டு என்பதை இந்த சூத்திரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதற்காகத்தான் இந்த சூத்திரம் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலீட்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த சூத்திரத்தின் மூலமாக உயிர் என்பது இருக்கிறது என்று பார்க்க இருக்கிறோம். இந்த பாடல் ஒரு அமைப்பில் அமைந்திருக்கிறது. அந்த பாட்டை எடுத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியும். அந்த பாடல் உளதுன்னு ஆரம்பிச்சது பாருங்க, கடைசியில் ஆன்மா அப்படின்னு. உளது இலது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. அந்த அந்த கடைசியில் இருக்கிற சொல்ல முதல்ல எடுத்து போடுங்க, ஆன்மா உளது. ஆன்மா இருக்குன்னு சொல்றதுக்காக அந்த பாடல் இப்படி அமைத்து ஒரு பாடல் இருந்ததுன்னா அதுக்கு பூட்டுவில் பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூட்டுவில் பொருள்கோள், அது இலக்கண உத்தி. ஒரு பாட்டு அமையிற முறை இதுல பூட்டுவில் பொருள்கோள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வில் இருக்கு. வில்ல பாத்தீங்கன்னா ஒரு முனையில் இருந்து கயிறை எழுதி கொண்டு வந்து அடியில கடைசியில கொண்டு வந்து பூட்டியிருப்பாங்க. அதுபோல அடியும் நுனியும் ஒரே கயிற்றினால் இணைக்கப்பட்டிருப்பது போல ஆன்மா என்ற இறுதியும் உளது என்ற முதல் சொல்லும் ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மா உளது, அப்ப அந்த கடைசி சொல்லும் முதற் சொல்லும் இணைக்கப்பட்டிருப்பதனாலே அது வில்லை போல, வில்லில் உள்ள கயிற்றை போல அடியில் நுழைந்து இணைத்திருப்பதனாலே இதுக்கு என்ன பேரு, பூட்டுவில் பொருள்கோள் என்று உத்தியில் அந்த அணியில் அமைந்திருக்கிறது. ஆகவே ஆன்மா உள்ளது அப்படிங்கிறது அந்த பாடலுடைய கருத்து. ஆன்மா உள்ளதுன்னா நம்ம ஆன்மா உள்ளதுன்னு நமக்கு தெளிவாக நமக்கு மனதில் தங்கணும். அந்த கருத்து நம்முடைய நிலை பெறும் இல்லையா, அதுக்காக தான் விரிவாக பார்க்கிறோம். ஆனால் ஒரு வார்த்தையில் ரெண்டு வார்த்தையில் சொல்லிவிட்டார். நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த சூத்திரத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஆன்மா உள்ளது, முடிஞ்சு போச்சு. அதை நாம் தெளிவாக உணர்வதற்காகத்தான் இதை விரிவாக அதிகாரம் அதிகாரமாக பார்க்க இருக்கிறோம். நம்ம எப்பவுமே சைவ சித்தாந்தம் எதனுடைய அடிப்படையில் அமைந்திருக்கிறதுன்னா, அனுமான பிரமாணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அனுமானம், கருதல் அளவை, கருதல் யூகித்து அறிதல். எதையுமே நம்ம சாமான்யமா ஏத்துக்க மாட்டோம். நம்ம எப்படி ஏத்துக்குவோம், ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியின் மூலமாக விட்டு நீங்காத பொருளை வைத்து அந்த நீங்காத பொருள் எது என்று நாம் உணர்கிறோம். முதல் சூத்திரத்தில் அப்படிதான் பார்த்தோம். கடவுளுடைய உண்மையை நம்ம எப்படி நிலைநாட்டினோம், கடவுள் இருக்காருன்னு எப்படி நிலைநாட்டணும் சொல்லுங்க பார்க்கலாம். காணாத கடவுளை எதன் மூலமாக இருக்கிறார் என்று நாம் அறிந்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். காணாத இறைவனை கண்ணால் காணக்கூடிய உலகத்தை வைத்து கடவுள் இருக்கிறார் என்று தீர்மானித்தோம் இல்லையா. இந்த கடவுளுக்கு, இந்த உலகத்திற்கு தோற்றம், கொஞ்ச காலம் நிலை பெற்றிருத்தல், முடிவு உண்டு. தானாக இந்த சடம் இயங்க முடியாது. ஆகவே இதை இயக்குவதற்கு ஒருவன் வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்து முடிச்சோம் இல்லையா. காணாத கடவுளை காணுகின்ற இந்த உலகத்தின் மூலமாக அந்த கடவுளுடைய இருப்பை நாம் உணர்ந்தோம் முதல் சூத்திரத்துல. அதை போல காணாத உயிரை காணக்கூடிய உடலை வைத்து அந்த உயிர் இருக்கிறது என்று இந்த சூத்திரத்தின் மூலமாக ஆசிரியர் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறார். காணப்படுகின்ற உடலை கொண்டு காணாத உயிர் உண்மையை இந்த சூத்திர மூலமாக, இந்த மற்ற சூத்திரங்களிலெல்லாம் பார்த்தோம்னா மேற்கோளை சாதிக்கின்ற ரெண்டு இருக்கும். மேற்கோள், மேற்கோள்னா தான் சொல்லக்கூடிய கருத்தை அவர் சொல்லுவார். இந்த கருத்தை ஏன் சொல்றேங்கிறதுக்கு காரணத்தை ஏது என்பதன் மூலம் சொல்லுவார். இதை விளக்கி உங்களுக்கு தெளிவாக சொல்வதற்கு ஒரு உதாரண வெண்பாக சொல்லுவார். ஆனா இந்த ஒரு சூத்திரத்தில் இருக்கக்கூடிய ஏழு அதிகரணங்களில ஆறு அதிகரணங்களில் மேற்கோளும் ஏதுவும் ஒன்றாகவே அமைந்து விட்டது. அவர் ஒன்னு சொல்ல வர்றாருன்னா அது சொல்வதற்குரிய காரணமும் அந்த மேற்கோளிலேயே அமைந்திருக்கிறது. அதனால ஆறு அதிகரணங்கள் வரையிலும் மேற்கோளும் ஏதுவும் ஒன்றுதான். ஏழாவது அதிகரணத்தில் மேற்கோள் ஏது வேறு வேறாக அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கலாம். இதுல ஏழு அதிகரணங்கள் அடங்கி இருக்கின்றன. அதை எப்படி இந்த பாட்டை பிரிக்கணும், ஒரு நாலு வரி பாட்டு, அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாருங்க. இலது என்றலின் ஆன்மா உலதுங்கிறது எல்லாத்துலயும் வரணும். ஆன்மா உலது, இலது என்றலின் ஆன்மா உலது. அந்த பாட்டை பக்கத்துல வச்சீங்கன்னா தெரியும். பாட்டை பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா உலது இலது என்றலின்னு இருக்கு பாத்தீங்களா. அந்த கடைசியில இருக்கிற சொல்ல முதல்ல கொண்டாந்து போட்டுக்கிட்டோம். ஆன்மா உலது, இலது என்றலின் ஆன்மா உலது முதல் அதிகரணம். அடுத்தது எனது உடல் என்றலின் ஆன்மா உலது, ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உலது, ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது, கண்படில் உண்டிவினை இன்மையின் ஆன்மா உள்ளது, உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது, மாயா எந்திர தனுவின் ஆன்மா உள்ளது. எத்தனை வந்திருக்க? ஏழு சொல்லியிருக்கேன். நீங்க என்னீங்களோ இல்லையோ நான் என்னிருக்கேன். ஏழு, ஏழு அதிகரணங்கள் இருக்கின்றன. ஆகவே ஏழு அதிகரணங்களின் மூலமாக இந்த கருத்தை மிக தெளிவாக உணர்த்துகிறார். இப்ப இதற்குரிய முதல்ல பொழிப்புரை பார்த்துலாம், சொல்லுக்குரிய பொருளை பார்த்துட்டு அதிகரண அதிகரணமாக இதை விரிவாக நாம் பார்க்கலாம். இலது என்றலின் ஆன்மா உள்ளது. ஆன்மா இல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய அறிவு ஒன்று உன்னிடம் இருக்கிறது. அதாவது இதை விரிவாக நம்ம அதிகரணத்திலே கொண்டு போயிடுவோம். அதிகரணத்திலே பார்த்துக்கலாம். இதில் பார்த்தோம்னா இது கொஞ்சம் சரி இல்லையா பார்க்க. இலது என்றலின் ஆன்மா உள்ளது. ஆன்மா என்பது ஒன்று இல்லை என்று கூறுகின்ற பொழுது ஆன்மா இல்லை என்று ஆராய்ந்து ஒரு அறிவு சொல்லுகிறதா இல்லையா? இது இல்ல, ஆன்மா இல்ல, சூனியம் தான், ஆன்மா இல்ல, ஆன்மா என்பது சூனியம் என்று எது ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறதோ அந்த அறிவு தான் ஆன்மா. அவன் என்ன சொல்றான்னா, இந்த முதல்ல மாத்தியமிகன் என்பவர் சூன்ய ஆன்மாவாதவாதிகள். அவங்க அவங்க ஆன்மா என்பது ஒன்று கிடையாது, அது ஒண்ணுமில்லாதது, அந்த ஒண்ணுமில்லாதது எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால எது தொழில்படுகிறது, உடம்பு இந்த தடமே தானா செயல்படுகிறது அப்படின்னு சொல்றான். எது ஆன்மா இல்லை இல்லை என்று நீ சொல்லுகிறாயோ, சொல்லுவதற்கு ஒரு அறிவு வேணும்ல, ஆராய்ச்சி பண்றதுக்கு அறிவு வேணும்ல, அந்த ஆராய்ச்சி பண்ணுகின்ற அறிவு தான் ஆன்மா. ஆகவே இல்லை என்று சொல்லுவதனாலே ஆன்மா உள்ளது என்று முதல்ல. அடுத்தது எனது உடல் என்றலின் ஆன்மா உள்ளது. நம்ம சாதாரணமா பேசும் பொழுதே ஏன் உடம்பு, ஏன் கை, ஏன் கால்ங்கிறோம். என்னுடைய அப்ப என் என்பது எது? ஏதோ இந்த உடலை உடமையாக உடையது ஒன்று இருக்கிறது என்று நமக்கு சாதாரணமே தெரியுது இல்லையா. அப்போ இந்த உடலை உடமையாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்கிறதே அதுதான் உயிர், உடலை இயக்கக்கூடியது என்று இந்த எனது உடல் என்றலின். அப்ப வேற பொருள்களை எல்லாம் எனது வீடு, எனது வீடு, எனது மனைவி, எனது காடு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அப்போ எதை நம்ம முக்கியமா வச்சு சொல்றோம்? நம்ம எனதுங்கிறது எதை வச்சு சொல்றோம் சொல்லுங்க பாக்கலாம். உயிரை வச்சு சொல்றது இல்ல, எனது மனைவி, எனது கணவன், எனது வீடு, எனது சொத்து அப்படின்னு சொல்றோம். எதை வச்சு சொல்றோம்? உடம்பு வச்சுதான் சொல்றோம். உடம்பு வச்சுதான், எனது மனைவின்னு உடம்புக்கு தான் சொல்றோம் நம்ம. அந்த நம்ம சொல்லுவது எதனால அமைகிறதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப காலம் உடலோட நம்ம ஐக்கியப்பட்டிருக்கோம். அதை வந்து உண்மையை உணராமல் நாம் சொல்லுவது அவைகள். ஆனால் சாதாரணமாக எனது உடல் அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த உடம்ப உடமையாக உடைய இந்த கை காலெல்லாம் நம்ம எனது கை எனது கால்னு சொல்றோம் இல்லையா. அப்ப எனதுன்னு சொல்றதுக்கு உரிய இலக்காக அந்த இடத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் உயிர் என்று இரண்டாவது அதிகரணம். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது ஐம்புல நெறிதலின் ஆன்மா உள்ளது. இவங்க இந்திரிய ஆன்மவாதிகள்னு பேரு. ஐம்புலன்களே ஆன்மான்னு சொல்றாங்க. கண்ணு தானே பாக்குது, காது தானே கேக்குது, வாய் தானே துவைக்குது, அப்ப அதுதான் ஆன்மா. ஆன்மான்னு வேற ஒண்ணும் கிடையாது, அதுக்கு உயிரெல்லாம் கிடையாது, அது உடம்புல இருக்கு, உடம்பழிஞ்சா அதுவும் அழிஞ்சுப்படும். இவர்கள் வந்து இவர்களும் உலகில் ஒருத்தங்க தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐம்புலனே அறிவு அப்படின்னு சொல்றாங்க. கேட்கும்போது அதுவும் உண்மை போல நமக்கு தெரியும். ஆனால் ஐம்புலன்கள் ஆன்மா இல்லை. ஏன்னா இதுவரை நம்ம தத்துவத்தை பார்த்துருக்கிறோம். ஐம்புலன்கள் எதிலிருந்து வந்தவைகள்? தடந்தான். அவைகள் மாயிலிருந்து வந்தவைகள். மாயெல்லாம் வந்து வந்ததெல்லாம் என்ன? ஜடப்பொருள்கள். இன்னொன்று இன்னும் விளக்கமா நான் பிரடி சொல்றேன் உங்களுக்கு. ஆகவே அவைகள் வேறு 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 பொறிகள், ஒவ்வொரு பொறியின் மூலமாக ஒன்றைத்தான் அறிகின்றன. எல்லாத்தையும் சேர்த்து உணர்வது எது? இந்த பொறிகளுக்கு வேறாக இருக்கக்கூடிய ஆன்மா. கண்ணுன்னா பாக்குறது மட்டும்தான் செய்யும், காதுனா கேட்கறது மட்டும்தான் செய்யும். ஆகவே ஐம்புலன்கள் வேறு வேறாக அறிகின்றன. இவைகளெல்லாம் ஒன்று சேர்த்து அறிகின்ற ஒன்று உயிர் உடம்புக்குள்ள ஒன்று இருக்கு, அதுதான் ஆன்மா. அதுக்கு அடுத்தது ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. அப்போ ஒடுக்கம் என்பது இந்த இடத்துல கணம் ஒடுக்கம் என்பதை நீங்க எழுதிக்கணும். அப்புறம் ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. இப்ப நம்ம கனவு காணும் பொழுது ஒரு தேகத்துல நம்ம இருக்கோம், நனவு நிலையில ஒரு தேகத்துல இருக்கும். கனவு காணும் பொழுது எந்த தேகத்துல இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? சூக்கும தேகத்துல இருக்கும். சூக்கும தேகத்துல இருந்தா கனவு காண்றோம். அப்ப சூக்கும தேகத்துல இருந்து கனவு காணும் பொழுது நனவு நிலைக்கு வந்த உடனே சூக்கும தேகத்துல கருவிகள் குறைவு. நனவு நிலைக்கு வரும் பொழுது எல்லா கருவியும் வேலை செய்யுது. குறைத்த கருவிகள் வேலை செய்யறதுனாலதான் கனவுல நிகழ்ந்தத நனவுல வந்த உடனே நம்மளால சரியா சொல்ல முடியல. அப்ப உயிர் தான் என்ன செய்கிறது? சூக்கும தேகத்தில் இருந்து கொண்டு கனவை காணுகிறது, சூல தேகத்தில் இருந்து கொண்டு நனவை உணர்கிறது. ஆக சூக்கும தேகத்துக்கு வேறாக உயிர் என்பது ஒன்று உண்டு. அது கருவியாக கொண்டு உயிர் தான் எல்லாவற்றையும் அறிகிறது. அதுக்கு அடுத்தது கண்படில் உண்டி வினை இன்மையின் அடுத்த வர்றான். அவன் சொல்றான் பிராணம் தான் மூச்சு காட்டு போச்சுன்னா உயிர் போச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எது உயிர்? மூச்சு காட்டு தான் உயிர். அது நம்ம சுலபமா மறுத்தலாம். இப்ப நம்ம தத்துவத்தை பத்தி தெளிவா உணர்ந்துருக்கிறோம். 36 கருவிகளில் அந்த காற்று தாத்விகத்தில் வருது. அந்த காற்றும் கூட சடப்பொருள் தான், அதுக்கு உயிர் கிடையாது. அது உயிர் இருந்ததுன்னா, உயிர் இருந்ததுன்னா அறிவு இருக்கும், அறிவு இருந்தா கருணை இருக்கும். பாலைவனத்துல ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு உட்காந்துருக்கா, சூறை காற்று வீசி அவளை அப்படியே மூடிடு, அறிவு இருந்தா செய்யும். அது ஒரு தாய் பால் கொடுத்துட்டு இருக்கா, இன்னொரு தாய் பிரசவித்துக் கொண்டிருக்கிறாள், அந்த நேரம் காற்று அடிச்சு மூடிடுது அவளை. ஆகவே காற்றுக்கு அறிவு இல்லை, பிராணவாயுக்கு அறிவு இல்லை. ஆனா நாம் உறக்கத்தில் இருக்கும் உறக்க நிலையை பத்தி பேசுது. உறக்கத்தில் இருக்கும் பொழுது என்ன வேலை செய்து பாருங்க, அந்த இதை எடுத்து பாருங்க. உறக்கத்தில் இருக்கும் பொழுது உறக்கம், அதாவது சுழுத்தி உறக்கம் பேருறக்கம் ரெண்டு நிலையிலையும் பிராணவாயு வேலை செய்யுது. அப்ப பிராணவாயு தான் உயிர் அப்படின்னு இந்த பிராணான்மாவாதிகள் சொல்றாங்க. அப்போ உயிராக இருந்தால் அந்த உறக்க நிலையில் உடலுக்கு செயல்பாடு, உயிர் இருந்தா செயல்பாடு இருக்கணும், இன்ப துன்ப அனுபவம் இருக்கணும், இருக்கா? இல்ல. அதனால இந்த காற்றுக்கு வேறாக உயிர் என்பது ஒன்று உடலுக்குள்ளே இருக்கிறது. இப்படித்தான் சொல்ல முடியும், இப்படி ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்ல முடியும். உயிர்னு தனியா எடுத்து காட்ட முடியாது. ஒரு பொருளை எடுத்து இந்த இது மலர் அப்படின்னு கடுத்து உங்களுக்கு காட்டலாம், ஆனா உயிர்னு தனியா எடுத்து காட்ட முடியாது. உயிர் இருப்பை ஆராய்ந்து நாம் தெளிவாக உணரலாம். அதனால நாம் உயிர் என்பதை உணர்வதற்கு இந்த ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப நுணுக்கமான ஆராய்ச்சி. ஒரு ஒரு நம்முடைய மனதிலே ரொம்ப தெள்ளி எடுக்கப்பட்டு குறுந்த ஒரு கவனத்தின் மூலமாகத்தான் இந்த அறிவை நம்ம பெற முடியும். அதற்கு அடுத்தபடியாக உணர்த்த உணர்தலின், சில பேர் என்ன சொல்றாங்க, உயிருக்கு அறிவு இருக்கு, ரைட்டு ஒத்துக்குவோம், கடவுளும் அறிவு இருக்கு. அப்ப உடம்புக்குள்ள இருக்கிறது இருக்கிற உயிர் எது தெரியுமா? கடவுள் தான். ஒரே ஒரு வரியில, ஒரே ஒரு ரெண்டு சொல்லின் மூலமாக அதை நிராகரிக்கிறார். இந்த உயிர் உணர்த்தினால்தான் உணரும், கடவுள் உணர்த்தாமலேயே உணரக்கூடியவன். ஆகவே உணர்த்த உணர்தலின், இது கடவுள் அல்ல, கடவுளுக்கு அல்ல வேறாக உயிர் என்பது ஒன்று இந்த உடலிலே இருக்கிறது. அதுக்கு அடுத்தது மாயா இயந்திர தனுவினுரான்மா. அடுத்தவன் சொல்றான், நீ ஒண்ணுன்னா சொல்லிட்டு வந்துட்ட, இப்போ இந்த உடம்பு பூரா ஒரு அமைப்பு இருக்கு, இந்த அமைப்புல உயிர் என்பது தோன்றுகிறது அப்படின்னு சொல்றான். வேற உயிர்னு ஒண்ணு தனியா கிடையாது, இந்த உடம்பு தான் எல்லாம் சேர்ந்த கூட்டத்துக்கு தான் பேரு. அதுக்கு மைகண்டார் மறுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒன்னொன்னா பாரு, இது 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 கை, இது இது காலு, இது வந்து நெஞ்சு, இது வயிறு அப்படின்னு ஒன்னொன்னா சொல்றமே தவிர, உயிர்னு யாராவது சொல்றாங்களா? இது உடம்புன்னு தான் சொல்றாங்களே தவிர, உயிர் என்று யாரும் இதை சொல்வதில்லை. ஆகவே இந்த நீ சொல்வது உடல் வந்து இதெல்லாம் சேர்ந்த கூட்டம், உயிர் கிடையாது. இந்த கூட்டத்தில் இன்று இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றல் வந்து இருக்கிறது, அதுதான் உயிர். மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. ஆகவே இது ஒரு இயந்திரம் போன்ற அமைப்புடையது, இந்த அமைப்புக்குள் இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பது உயிர் என்று இந்த சூத்திரத்தை நிறைவு செய்கிறார். ஆகவே ஆன்மா என்றும் உள்ளது. இந்த உடல் அனைத்தும் தோற்றக்கேடுகளை உடையது. இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் அழியக்கூடிய தன்மை உடையது. தோன்றும், சில காலம் இந்த உடல் நிலைத்திருக்கும், ஒரு காலத்தில் இந்த உடலானது அழிந்து போய்விடும். இவற்றையெல்லாம் உடலை கருவியாக கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உயிர் என்பது இந்த உடலிலே இருக்கிறது, அதுதான் நீ, நீதான் உயிர் என்று இந்த சூத்திரம் நமக்கு அந்த உண்மையை மிக தெளிவாக சொல்லுகிறது. இப்ப நம்ம சுருக்கமாக பார்த்திருக்கிறோம், இதை மிக விரிவாக மேற்கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம வந்து இந்த சூத்திரத்தை தெரிந்து கொள்வதற்குரிய அடிப்படைகளை மட்டும் சிந்தித்திருக்கிறோம். இதுக்கு மேல நம்ம வந்து சூத்திரத்தை இன்னும் தெளிவா பார்க்கலாம்.